இல்லைனாலும் அந்த கேள்விகள் வந்து தொடர்ந்து எல்லா அரங்கங்களையும் கேட்கப்படுதுங்கிறதுனால அந்த கேள்விகளை நானே வந்து அந்த கேள்விகளையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட அந்த என்னுடைய புத்தகத்தின் சார்ந்த உரையாடலுக்கு முன்பாக இந்த கேள்விகள் இல்லை இந்த உரையாடலுக்கு இடையில் இந்த கேள்விகள் இருந்தது. அதேமாக நான் எழுத தொடங்கிய காலகட்டத்திலிருந்து நான் இந்த கேள்விகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு தனித்த உரையாடல்கள்லையும் அரங்கங்கள்லையும் கேட்டுகிட்டே இருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு சில நேரங்களில் வந்து ரொம்ப வேடிக்கையாக பதில் சொல்லியிருக்கிறோம், சில நேரங்களில் ரொம்ப ஆவேசமாக சண்டை போட்டுக்கிறோம், சில நேரங்களில் ஒருத்தர் கட்டி புரண்டாக அடிச்சுட்டு இருந்திருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் இந்த கேள்விக்கு முற்காலங்களில் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையும் அந்த கேள்வி திருப்பியும் எழுதிட்டே தான் இருக்குது. அநேகமாக வருங்காலங்கள்லையும் இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தோணும். அப்படி நான் நினைக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு இந்த சபையில் முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த என்னுடைய ஏற்புரைய தொடங்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒன்று, தமிழ் சிறுகதையில் வந்து யதார்த்தவாத போக்கிலிருந்து மாறி ஒரு மாய யதார்த்தம் அல்ல ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியான ஒரு எழுத்து போக்கு உருவானது. இந்த போக்கை உருவாக்கிய ஒரு சிலர் சார் சொல்ற மாதிரி அது வந்து ஒரு கவுன்சில் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த கவுன்சில் நாங்கள் சொல்ற மாதிரி இருந்தால் வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வந்து துரத்தப்பட்டவர் 5 பேர் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களை அடையாளம் காணிக்கிறோம். அந்த மாதிரியான ஆட்கள் ஏன் இப்படி ஒரு எழுத்துக்கு தயாராகிறார்கள் அல்லது உருவாகிறார்கள்? யதார்த்தவாதத்திலிருந்து ஏன் கதைகள் வேறு ஒரு போக்கை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது ஏன் தேர்வு செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா அரங்கங்களையும் கேட்கப்படும். ரெண்டாவது கேள்வி, இந்த கேள்வியினுடைய துணை கேள்வியாக கூட அதை சொல்லலாம், லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களினுடைய ஒரு நகல் எடுப்பு தான் தமிழில் நடந்துட்டு இருந்த எல்லா விதமான இந்த மேஜிக்கல் ரியலிசம் மாயாவாத கதைகள் எல்லாமே. அதுக்கான அரசியல் சமூக பின்னணி இல்லாமல் இது போன்ற ஒரு கதைகள் ஏன் தமிழில் எழுதப்படணும் அப்படிங்கிறதையும் அநேகமாக பல்வேறு தரப்பில் விமர்சனங்களில் சொல்லியிருக்கிறாங்க அல்லது நேரில் அந்த அபிப்பிராயங்களில் தெரிவிக்கும் போது இருக்கிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு இப்போ சமீபமான ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள தொடர்ந்து பேசப்படக்கூடிய பின்னவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்த பின்னாடி எதெல்லாம் பின்னவீனத்துவத்தில் இடம்பெறும், எதெல்லாம் பின்னவீனத்துவத்தில் இடம்பெறாதுன்னு ஏதாவது பட்டியல் இருக்கா, அல்லது பின்னவீனத்துவத்தில் இடம்பெறுவது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஆசைப்படுறாங்க. அது வாசகர்களும் எழுத்தாளர்களும் சேர்ந்துதான். அப்போ அது தொடர்பாகவும் நாம் வந்து விவாதிக்க வேண்டியது. மூணாவது, தமிழ் படைப்புலகம் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான வகை மாதிரிகளை தான் முன் வச்சு கதை சொல்லிட்டு இருந்துச்சா அல்லது அதில் வேறு ஏதான மாற்றங்கள் நடந்திருக்கா? எது தமிழ் கதைகள் என்னுடைய அடித்தளம் அப்படிங்கிறது தொடர்பாக பல முறைகளில் கேட்டுக்கிறாங்க. ஆலாவது, என்னுடைய தனிப்பட்ட கதைகளை பற்றி கேட்கும்போது சார் சொன்ன ஒரு முக்கியமான ஒன்று, ஒரு யதார்த்தவாதத்திலிருந்து தொடங்கி ஒரு மாய யதார்த்தவாதத்துக்கு போய் பின்னவீனத்துக்கு போய் திருப்பி அங்கிருந்து யதார்த்தவாதத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு பாராட்டாகவும் எடுத்துக்கிடலாம் அல்லது வந்து ஒரு திட்டாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. ஆனால் ஒரு முக்கியமான அவதானிப்புன்னு தோணும், இதுக்கும் நான் பதில் சொல்லணும்னு இருக்கேன். குறிப்பாக தமிழ் சிறுகதைகள் வாசிக்க தொடங்குகிற அனுபவத்துக்கு முன்னாடி எனக்கு நான் வாசித்து பழகிய அல்லது நான் எந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து என்னுடைய வாசிப்பை துவங்கினேன்னு சொல்லிக்கிறது அவசியம். என்னுடைய குடும்பம் சார்ந்து அல்லது என்னுடைய அப்பா அவங்களுடைய சகோதரர்கள் அவங்க காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இடதுசாரி இயக்கங்களினுடைய அறிமுகம் எங்கள் வீட்டுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்தது. இன்னொன்று, எல்லாருமே கல்வி புலங்களில் படிச்சுட்டு ஒரு மருத்துவர்களாகவோ வழக்கறிஞர்களாகவோ வேலை பார்த்துருந்தாங்க. குறிப்பாக திராவிட இயக்கம் தோன்ற தொடங்கிய காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் வந்து திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம், குறிப்பாக எங்கள் வீட்டினுடைய பெயரே பெரியார் இல்லம் அப்படின்னு இருந்தோம். பெரியாருடைய கொள்கைகளை கடைபிடிச்சிட்டு பெரியாரிச கருத்துக்களில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு புறம் இது அப்பாவினுடைய பக்கம், அம்மாவினுடைய பக்கம் என்னுடைய குடும்பத்தில் வந்து ஒரு ஆழமான சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு இல்லையா, ரொம்ப ஒரு வைதிகமான எண்ணங்கள் கொண்ட சைவத்தை தவிர உலகத்தில் வந்து மக்களை காப்பாற்றக்கூடிய வழி எதுவும் இல்லைன்னு நம்பிட்டு இருந்த ஒரு வைதிக குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்திருக்கு. ரெண்டு இந்த எதிர்நிலைகளுமே ஒரே நேரத்தில் ஒரே குடும்பத்திற்குள்ள ஊடாடி இருந்தது என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது என்னுடைய பிரச்சனை வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதை தீர்மானிக்க வேண்டியது 10 வயதுக்குள்ளேயே அந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட ஒரு சிறுவன் தான். ஏன்னா இன்னொரு வீட்டில் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் எங்கள் தாத்தா வந்து எனக்கு காசு கொடுப்பாரு, ஒரு வீட்டில் தாத்தா வந்து கடவுள் இருக்கான்னு சொன்னாதான் காசு கொடுப்பாரு. ஒரு வீட்டில் கருப்பு சட்டை, ஒரு வீட்டில் வந்து கருப்பு சட்டை போட்டால் உள்ள இடம் கிடையாது. அப்போது ஒரு சிறுவனுக்கு வந்து கடவுள் உலகத்தில் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார்னா இவரை பொறுத்த மட்டும் இல்லைன்னு சொல்றவரும் நல்லா தான் இருக்காரு, இருக்குன்னு சொல்றவரும் நல்லா தான் இருக்காரு, ரெண்டு பேரும் சந்திச்சு அன்பாவும் பேசிக்கிட்டும் இருக்காங்க, எங்களை ஏன் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்றாரு? அப்ப கடவுள் சம்பந்தமாக தீவிர ஆலோசனைக்கு உட்படுத்த வேண்டிய அல்லது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் வந்து தினசரி உங்களுடைய நடவடிக்கைகளை தீர்மானிக்க முடியாது. குறிப்பாக என்னுடைய அம்மாவினுடைய தாத்தா அந்த வீட்டுக்கு போனால் தேவாரம் திருவாசகம் பாடாவிட்டால் சாப்பாடு போட மாட்டாங்க. நேர் எதிரில் இங்கே வந்து நாங்கள் அடுக்குமொழியில் அண்ணாவினுடைய வசனத்தையோ கலைஞரனுடைய வசனத்தையோ பேசினா தான் எங்கள் தாத்தாவுக்கு பிடிக்கும், பசங்க ஒழுங்காக படிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். அப்போ இந்த இரண்டு எதிர்நிலைகளில் இருந்து தான் ஒருத்தனை உருவாகும். அப்போ எனக்கு முதல்ல தோன்றியது தமிழில் நான் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய திசையை திருப்பி விட்டவர்களில் அந்த ரெண்டு பேருக்கு முக்கிய பங்கு இருக்கு. தமிழில் படிக்கக்கூடாது, ஏன்னா தமிழில் படிக்கிறதுல ஒரு செலெக்ஷன் இருக்கு, அது இவரோட செலெக்ஷன் ஒன்று. இவர் முழுக்க பக்தி இலக்கியங்களையும் ராமாயணத்தையும் திருவாரத்தையும் திருவாசகத்தையும் சொல்றார். அவர் முழுக்க ரேடிக்கலாக அது எதுவுமே தேவையில்லை. நாம் படிக்க வேண்டியது எல்லாமே எதிரான கருத்துக்களை உடையது. ராமாயணம் வேணாம் கீமாயணம் படி இருந்தார், நந்தனாரில் கிந்தனாரை படி அப்படிங்கிறார். அப்போ நான் முடிவு செய்தேன் நான் படிக்க வேண்டியது தமிழில் அல்ல, நான் படிக்க வேண்டியது ஆங்கிலத்தில். ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு தொடர்பு இல்லாத ஒரு உலகம் இருக்கு, அது எங்கள் வீட்டிலேயே இருக்கு. எங்கள் வீட்டினுடைய நூலகத்தினுடைய அலமாரியில் ஷேக்ஸ்பியர்லேருந்து மில்டன்லேருந்து கதேலேருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாரும் இவர்களை நோக்கி வசீகரிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இடதுசாரி கருத்துக்கள், குறிப்பாக ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நேரடியாக குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஈடுபாடு உள்ள இளைஞர்களாக என்னுடைய சித்தப்பாக்கள் இருந்தாங்க, மாமாக்கள் இருந்தாங்க. அவங்க காராசாரமாக எங்கள் வீட்டுக்குள்ள திராவிட இயக்கத்தினுடைய ஒவ்வொரு செயலையும் விமர்சனம் பண்ணினாங்க. அப்போ அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்றதுக்காக அதற்கு தேவையான பத்திரிகைகள் புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் போட்டு படித்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டானது. இப்போ நான் வந்து ஒரு சிறுவனாக இருந்தபோது சோவியத் நாடு பத்திரிகையிலேருந்து தொடங்கி மார்க்ஸில் லெனினுடைய நூல்கள்லேருந்து ஏங்கல்ஸோட நூல்லேருந்து எல்லா முக்கியமான சோவியத் இலக்கியங்களையுமே எங்கள் வீட்டில் வாங்கி வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. தமிழில் அப்போ நிறைய மொழிபெயர்ப்பு விஷயங்கள் வந்துட்டு இருந்தது, குறிப்பாக போரும் வாழ்வும் அப்புறம் அண்ணா கரீனா இந்த நாவல்களை வந்து வீட்டில் படித்து இதுக்கு இணையாக திராவிட இயக்கத்தில் எழுதப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுவனாக நான் உட்கார்ந்து இது என்னன்னு தெரியாமல் அவங்க பேசுறத கேட்டுட்டே இருந்தோம் தான். அப்போ என்னையை நோக்கி நான் ஆங்கிலத்தில் படிக்க தொடங்கிய ஒரே மறு நிமிடம் அது வந்து உனக்கு தொடர்பு இல்லாது இதை படி அப்படின்னு என்னுடைய கையில் என்னுடைய மாமா ஒருத்தர் வந்து ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு, கசாக்குகள் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து அந்த நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய கதைகள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எதுவுமே பரிச்சயம் இல்லை. ஆனால் ஏதோ படிக்க படிக்க ஏதோ ஒரு நெருக்கமும் அந்த மனிதர்கள் தனியாக ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க, யாரையும் சந்திக்கலை. அவர்களுக்கு வாழ்க்கையை வந்து ஒரு விதமான தனிமையை வழங்குது, அந்த தனிமையை அவர்கள் தான் தேடி போய் சந்திக்கிறாங்கிறது தெரியாது. என்னன்னு காரணம் இல்லாமல் ருஷ்ய இலக்கியங்களை படிக்க தொடங்கி ருஷ்ய இலக்கியங்களிலிருந்து உருவான ஆள் தான் நான் வந்து என்னை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமான எழுத்தாளர்களாக தாஸ்தாவஸ்கியை எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா தாஸ்தாவஸ்கியினுடைய சில புத்தகங்களை படிக்கும் போது மட்டும்தான் நான் வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு எழுத்தாளர் இருக்கிறாருங்கிறத நம்ப தொடங்கினேன். குறிப்பாக வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கும் போது அதில் சூதாடின்னு ஒரு சிறிய குறுநாவல் உண்டு, தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நாவல். சூதாடியை படித்து முடிக்கும் போது தான் நான் அதுவரைக்கும் படித்திருந்த டூமாஸ் டிக்கன்ஸ் இவங்க எல்லாரையும் தாண்டி மிக நெருக்கமாக ஏதோ ஒரு நம்முடைய மனதுக்கு மிக அருகாமையில் ஒரு மனிதன் வந்து ஒரு கதையை சொல்கிறான், அந்த கதை என் வாழ்க்கைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாதது ஆனால் அந்த உலகம் எனக்கு பரிச்சயமானதுன்னு தோணும். அப்போ ருஷ்ய இலக்கியங்களிலிருந்து நான் வாசிக்க தொடங்கிய போது முதல் முதல்ல ருஷ்யாவினுடைய எல்லா முக்கிய கதாசிரியர்களையும் தேடி படிக்க தொடங்கினேன், நூலகத்தில் படித்தேன், எங்கள் வீட்டில் படித்தேன். அந்த புத்தகங்களை வாங்கி தரதுக்கு எனக்கு அப்போ ஆட்கள் இருந்தாங்க. ஒரு நல்ல பழக்கம் என்னுடைய குடும்பத்தில் இருந்தது, புத்தகம் வாங்குவதற்கு குழந்தைகளுக்கு பணம் கொடுப்பாங்க. 50 ரூபாய் எனக்கு வந்து நான் பள்ளியில் முடிகிற வரைக்கும் இருந்தது. அது பள்ளி முடித்த பின்னாடி 200 ரூபாய் கொடுத்தாங்க, கல்லூரி நாட்களில் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. இது வந்து புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க, எனக்கு மட்டுமில்லை என்னுடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குழந்தைகள் புத்தகம் வாங்குவதற்குன்னு ஒவ்வொரு மாதமும் ஒரு பணம் கொடுக்குற பழக்கம் இருந்தது. யார் இதை தொடக்கி வச்சாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த விஷயம் கைமாறி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்கு. அப்போ ருஷிய இலக்கியங்களில் இருந்தும் மேற்கத்திய இலக்கியம் குறிப்பாக யூரோப்பியன் லிட்ரேச்சரில் இருந்தும் நான் படித்து வந்த இலக்கியங்களுக்கு அப்புறம்தான் தமிழ் இலக்கியத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். ஒரு பக்கம் சங்க இலக்கியங்களிலிருந்து தேவாரம் திருவாசகத்திலிருந்து வீட்டினுடைய ஒரு பகுதியாக சாதாரணமாக ஒரு திருப்பாவையை முழுவதும் மனப்பாடம் செய்து சமையல் அறையில் பாடிட்டு இருக்கக்கூடியவங்க தான் எங்கள் அம்மா. அப்போ அந்த பாடல் அதனுடைய அர்த்தம் புரியாத ஆனால் அந்த மொழி எல்லாமும் ஒரு பக்கம் கேட்டோம், இன்னொரு பக்கம் தர்க்கம், விவாதம், மறுக்க வேண்டிய விஷயங்கள், கலகம் நடக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கும் இடையில ஒரு இலக்கிய வடிவத்திலிருந்து தான் நான் வந்தேன். இப்ப நான் படிக்க ஆரம்பிச்சு தேடி பிடிச்சி புதுமைப்பித்தன்ல இருந்து ஒவ்வொரு எழுத்தாளராக ஒரு 4-5 ஆண்டு காலம் என்னுடைய கல்லூரி நாட்கள் முழுவதும் நான் படிச்சிருக்கேன். சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, நான் ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே முழு புத்தகத்தையும் படித்து முடிச்சிருக்கேன். அது என்னுடைய பாட புத்தகம் உட்பட. அப்போ பாட புத்தகத்தை ஒரே நாளில் படித்து முடிச்சுட்டு இதை வந்து நடத்துவதற்கு 3 மாதம் ஏன் நான் காத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு வகுப்புக்கு செல்வதற்கு பெருமை இருக்கு. நான் நிறைய நேரங்களில் நூலகங்களில் தான் என்னுடைய பொழுதை கழிச்சேன். அப்போ முழுவதும் தமிழில் இருக்கக்கூடிய கந்தசாமியுடைய எல்லா கதைகளையும் தேடி படிக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து படிக்கும் போது எனக்கு ஏற்பட்டது ஒரு மாபெரும் ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றம் ஒருவேளை வந்து அது என்னுடைய சொந்த அளவில் கூட இருந்திருக்கலாம். ரொம்ப குறைவான அனுபவங்களை, குறிப்பாக குடும்பத்தை சார்ந்தும் குடும்பத்தினுடைய மனிதர்களை சார்ந்தும் அன்றாட பிரச்சனைகளை சார்ந்தும் மட்டும்தான் தமிழில் கதைகள் இருக்கா. ஒரு லர்மஞ்சேவனுடைய நம் காலத்து நாயகன் அப்படின்னு ஒரு கதையை படிக்கிறேன். நம் காலத்து நாயகன்ல ஒரே ஒரு வாரம் வாரம் மிச்சோரின் அப்படின்னு ஒரு தான் வாரம் மிச்சோரனுடைய வாழ்க்கைக்கு சமீபமாக தமிழில் ஒரு கதை இல்லையா அப்படின்னு தோணுது. தேவமலர் அப்படின்னு சொல்லி சல்மா லாகர்லாவுடைய ஒரு கதையை படிக்கிறேன். தேவமலர்ல வரக்கூடிய ஒரு கீங்கே வனத்தினுடைய திருடனுக்கு நிகராக தமிழ்ல ஏதாவது ஒரு கதை இருக்கா அப்படின்னு நான் எனக்கு வந்து தேடி பார்க்க தோணும். பாரபாச படிக்கிறேன். பாரபாஸ் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை மீள் வாசிப்பு செய்து எழுதப்பட்ட கதைகள் தமிழ்ல எத்தனை இருக்குன்னு தோணும். அப்படி டால்ஸ்டாயிடம் இருந்து, செக்காவிடம் இருந்து, கார்கியிடம் இருந்து, ஆண்டன் ஓகேந்தியிடம் இருந்து, வெவ்வேறு தரப்பு எழுத்தாளர்களிடம் இருந்து எனக்கு பிடித்த சில கதைகளுக்கு இணையான கதைகளை தமிழ்ல தேடி பார்க்கும்போது அந்த கதைகள் போல இல்லை இது. இந்த கதைகள் வேறு ஏதோ ஒரு உலகத்தை, வேறு வகையான பிரச்சனைகளை, சிக்கல்களை, மனிதர்களை வெளிப்படுத்துது. அப்ப தோணுச்சு ரொம்ப ஒரு வெளிப்படையாகவே தமிழ்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லறவனா தான் நான் உருவான். தமிழ்ல ஒன்றும் இல்லை, தமிழ்ல இருக்கக்கூடியதெல்லாம் நான் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ்ல இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான எழுத்தாளர்களும் அல்ல. ஆனால் காலமும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் என்னுடைய வயதும் மாற மாற தமிழ் எழுத்தாளர்கள் இந்த பிரச்சனைக்குள் அல்லது இந்த உலகத்திற்குள் எழுதி கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு புரிந்தது. மேலும் இப்படி எழுதுவதற்கு காரணம் அவர்கள் அல்ல என்றும் புரிந்தது. காரணம் தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான சூழலுக்குள் மட்டும்தான் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கான். ஒரு குறிப்பிட்ட சூழல் தான் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அதை மீறி எழுத்தாளன் செல்ல தயங்கும் செல்லவும் இல்லை, சூழல் வழங்கப்படவும் இல்லை. குறிப்பாக அந்த சூழல் அவனுடைய குடும்பம் அவனுக்கு அளித்த ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரத்தினுடைய எல்லைக்கோடு. அதற்கு வெளியில் எழுத்தாளன் மிகு அபூர்வமாக வெளியே சென்று நடந்திருக்கிறான். ஜானகிராமன் ஒருவரை சொல்லலாம், கூப்பாராவை சொல்லலாம், ஜி நாகராஜனை சொல்லலாம், சம்பத்தை சொல்லலாம், சுந்தராமசாமி சொல்லலாம், ஜெயகாந்தனை சொல்லலாம். அவர்கள் நடந்த தூரம் வெகு சொற்பம். குடும்பம் அனுமதித்த சுதந்திரத்துக்கு வெளியே 10 அடியோ 20 அடியோ நடந்து தெரிந்தவர்கள் தான் அவர்கள். ஒரு காட்டாற்றை போல தன் இஷ்டம் போல் ஓடி தெரிந்த தமிழ் எழுத்தாளர்கள் வெகு குறைவுதான். 1-2 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிகம் படைக்கவில்லை, அல்பாயில் இறந்து வைத்தார். வீராராகனை சொல்லலாம், புதுமைப்பித்தனை சொல்லலாம். அவர்கள் எழுத வேண்டும் என்ற வேட்கையும் வெறியும் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எழுதுவதற்கு காலம் அவர்களை அனுமதிக்கவில்லை. மிக குறைவான காலம்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் இலக்கியத்தினுடைய இந்த வரம்பிற்கு காரணம் தமிழ் வாழ்க்கை. தமிழ் வாழ்க்கையை பீடித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், ஒழுக்க விதிகள், அனுமதிக்கப்பட்ட சுதந்திரங்கள், அந்த சுதந்திரத்திற்கான காரணங்கள், அதை இவ்வளவு காலம் காலமாக நம்பி வந்திருக்கக்கூடிய நம்முடைய மடத்தம், இத்தனையும் சேர்ந்துதான் ஒரு எழுத்தாளனையும் பாதிக்கிறது. ருஷ்யாவில் ருஷிய கிராமத்தில் பிறந்த அல்லது ருஷிய நகரங்களில் வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் தஸ்தாவஸ்கியை எடுத்துக்கொள். தஸ்தாவஸ்கி என்ற ஒரு ஆள் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து 6-7 பேர் சகோதரர்களுக்கு இடையில் பிறந்த ஒரு மனிதன். ஏறத்தாழ நம்மை போன்ற, நம்முடைய சகோதரர்களை போன்ற ஒரு மனிதன் தான். அவனுடைய அப்பா வந்து ஒரு மிக மோசமான மனிதர். குடிச்சிட்டு பெண்கள்கிட்ட போயிட்டு சகோதரர்களை அடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை தொடர்ந்து துன்பப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த அம்மா அவருக்கு எழுதின ஒரு கடிதம் வெளியாயிருக்கு, படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்தில் அவங்க சொல்றாங்க, உங்களோடு நான் வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தி 7-8 குழந்தைகள் நமக்கு ஆன பின்பும் இன்னும் நீங்க வந்து என்னிடம் ஒரு சொத்து கூட அன்பை காட்டவே இல்லை. நம்முடைய அன்புங்கிறது ஒரு திறக்கப்படாத சிப்பியில் இருக்கக்கூடிய முத்தை போல இருந்துக்கே இருக்கு. என்றாவது ஒரு நாள் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் உங்களிடம் இருந்து எனக்கு கிடைத்தால் கூட போதும், நான் உங்களுடைய மனைவியாக இருந்ததற்கு பாக்கியமுடையவளாவேன் அப்படின்னு தசாஸ்கியினுடைய அம்மாவும் எழுதும் போது, தசாஸ்கியினுடைய அம்மா நம்முடைய அம்மாவை போல, நான் கிராமத்தில் பார்த்திருந்த பெண்களை போல ஒரு அம்மாவை தான் இருந்திருக்கிறேன். தசாஸ்கியினுடைய வாழ்க்கையில எந்த சிறப்பம்சமும் நடக்கல. சிறுவயதில் வந்து அவருடைய அப்பா வந்து அவர்களுடைய கண் முன்னாடியே படுகொலை செய்யப்படுறார். அவருடைய அக்கிரமம் தாங்காமல் கிராமத்து விவசாயிகள் அவருடைய வாயில் பச்சை சாராயத்தை ஊற்றி ஒரு வயல்காட்டி அவர்களுடைய கண் முன்னாடியே கொலை செய்து போட்டு விட்டு போறாங்க. அதை கேட்பதற்கோ வருத்தப்படுவதற்கோ யாரும் இல்லை. அப்போது தசாஸ்கியினுடைய சகோதரர் தசாஸ்கிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. தசாஸ்தி ஒரு சிறுவர் வேறு இடத்துல இருக்கிறார், அவருக்கு எழுதின ஒரு கடிதத்தினுடைய ஒரு பகுதி. அதில் அந்த அவர் சொல்றாரு, இப்போ வந்து நாம அப்பாவுடைய சாவுக்காக தண்ணீர் விடுவதற்கு கூட பயந்தவர்களாக தான் வாழ வேண்டியிருக்கு. ஏனென்றால் அவ்வளவு துர்மரணம் அது, நாம வெளிப்படையாக கண்ணீர் விடக்கூட முடியாது. இதுதான் நிதர்சனமான ஒன்று. அன்னைக்கு இருந்த ருஷிய கிராமத்தினுடைய நிலைமை, அந்த ருஷிய கிராமத்தில் இருந்துதான் ஒரு எழுத்தாளன் உருவாகும். இந்த செய்தி கேள்விப்பட்ட மறுநிமிடம் தசாவஸ்திக்கு காக்காய் வெளிப்பு வருகிறது. இந்த காக்காய் வெளிப்பு அவருடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு அவமானங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் காக்காய் வெளிப்புக்கு உட்பட்டு அந்த இடத்திலே மயங்குள்ளக்கூடியவராக தான் தசாவஸ்தி வாழ்ந்தார். தன்னுடைய முதல் நாவலை எழுதி அந்த முதல் நாவலை ஒரு விமர்சகரிடம் அனுப்பிவிட்டு அவர் படிச்சுட்டு என்ன சொல்லுவாரோ என்று தெரியாமல் அவருடைய வீட்டு வாசலில் காக்காய் வெளிப்பு வந்து மயங்கி விழுந்தவர் தான் தசாவஸ்தி. துர்கநேர் அந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். துர்கநேவோட ஒரு பார்ட்டிக்கு போகும்போது பார்ட்டியில துர்கநேவ் இவரை பார்த்து சொல்றாரு, இவர் தான் வந்து டெத் சோல்ஸ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதிய ஒரு எழுத்தாளர், இவருக்கு ஏழைகள் என்றால் எப்போதும் விருப்பமும் அப்படின்னு. இதை சொன்ன உடனே இது ஒரு அவமான சொல் அப்படின்னு நினைச்சு அந்த பார்ட்டியிலே மயங்கி விழுந்தக்கூடியவர் தான். அப்போ ஒரு மென்மையான, தன்னை பற்றி பெரிய மனப்பாங்கு எதுவும் இல்லாத ஒரு சாதாரண ருஷிய விவசாயினுடைய ஒரு மகன் எப்படி பிரதர் கரமசேவ், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், ரா யூத் போன்ற ஒரு நாவல்கள் எழுதக்கூடிய மகத்தான ஒரு இலக்கியவாதியாக உருவாக முடிந்தது என்றார். அவர் முடிவு செய்தது தன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல உலகம், தன் குடும்பத்திற்கு ஏற்பட்டக்கூடிய நிகழ்வுகள் மட்டுமல்ல வாழ்க்கை. இந்த சம்பவம் ஒரு தகப்பனுக்கு நேர்ந்தது என்று மட்டும் அவர் கருதவில்லை, மாறாக உலகில் அன்பும் கருணையும் விடைபெற்று போய்விட்டது என்பதைத்தான் என்னுடைய அப்பாவின் மரணம் எனக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அன்பில்லாதவர்களாகிவிட்டார்கள். ஒரு மனிதனை கொல்வதற்கு ஒரு மனிதன் தயங்கவே இல்லை என்றால் இந்த உலகம் கருணையற்றதுதான். இந்த உலகிற்கு தேவை கருணையும் அன்பும் தான். என்னால் முடிந்தவரை அன்பையும் கருணையும் பற்றி எழுதுவேன். ஆனால் அன்பையும் கருணையும் பற்றி போதிப்பதல்ல என்னுடைய வேலை, அன்பையும் கருணையும் பற்றி புரிய வைப்பது என்னுடைய வேலை என்று தசாவஸ்தி முடிவு செய்தார். அந்த தசாவஸ்தியுடைய முடிவு தான் தசாவஸ்தியை கர்மசேவ பிரதர்ஸ் போல அதே சம்பவத்திலிருந்து தொடங்கி இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு செவ்வி இலக்கியத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது. அப்படி என்றால் தமிழ் இலக்கியத்தில் நேர்ந்த தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சுக துக்கங்களை, தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை மட்டும் பதிவு பண்ணுவது என்ற ஒரு வட்டத்துக்கு வெளியில் இயங்கிய ஒரு எழுத்தாளன் இந்த அளவு வர முடிந்திருக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்கும் ருஷிய பாஷை தமிழ் பாஷையை போல அந்த அளவு வளமையான ஒரு மொழி அல்ல. தமிழ் மொழி அவ்வளவு வளமையான ஒரு மொழி, அவ்வளவு சொற்களும் அவ்வளவு பிரயோகங்களும் அவ்வளவு நுட்பங்களும் உள்ள ஒரு மொழி. அந்த மொழியில் எழுதி இவ்வளவு நுட்பமாக ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் இதற்காக சில மாதங்கள் ருஷியன் படித்தேன். ஒரு சில பத்து வார்த்தைகள் தசாவஸ்தியினுடைய மூலப்பிரதியை வாசிக்க முடிந்தால் கூட போதும், ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா என்பதற்காக ரஷ்ய வகுப்புகளுக்கு சென்று வாசிக்கிறேன். அப்போதான் தெரிஞ்சு ரஷ்யன் படிப்பது தமிழ் படிப்பதை போன்ற கஷ்டமானது தான். ஆனால் இது போன்ற ஒரு மொழியில் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுதே இவ்வளவு நுட்பங்கள். பிரதர் கர்மசேவில் இரண்டு சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தசாவஸ்தியினுடைய நாட்குறிப்பில் ஒரு பகுதி வருகிறது. தசாவஸ்தி எழுதுகிறார், நேற்று இது போல ஒரு கதாபாத்திரம் பேசிவிட்டான், நாளைக்கு அவனுடைய சகோதரன் அவனுக்கு எதிராக வாதத்தை முன்வைக்க வேண்டும், எப்படி வைப்பான் என்று எனக்கு தெரியவில்லையே, அவன் எப்படி இவனை சமாளிக்கப் போகிறான் என்று. ஒரு எழுத்தாளர் தான் எழுதும் கதாபாத்திரத்தை, தான் எழுதும் ஒரு நாவலில் வரக்கூடிய இரண்டு மனிதர்களை, தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்காத தனித்த இரண்டு மனிதர்கள், அவர்கள் தங்களுடைய விதியினுடைய செயல்பாட்டின் போது இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பும் அளவுக்கு ஒரு கருத்து ரீதியான சுதந்திரமும் ஒரு விகாசமும் கொண்டவனாக ஒரு எழுத்தாளன் அங்கே வாழ்ந்திருக்கிறான். தமிழ் எழுத்தாளர்களை பிடித்திருந்தது அவருடைய குடும்பம். அவர்கள் வெளியேற நினைக்க போதுமெல்லாம் அவர்களுடைய காலை பற்றி இழுத்துக் கொண்டே இருந்தது. என்னுடைய கதையை பற்றி சொல்லும் போது தேவதாஸ் அவர்கள் சொன்னார், அப்பாவை பற்றி மிக கடுமையாக இருக்கும். நான் மட்டுமல்ல, தமிழ் எழுதிய எல்லா எழுத்தாளருடைய கதையிலும் அப்பாவை பற்றி துன்பம் எப்போதுமே கடுமையாகத்தான் இருக்கிறது. ஒரு புதுமைப்பித்தனுடைய கதைகள் வராத அப்பாவா? புதுமைப்பித்தன் தன் வாழ்நாள் முழுவதுமே அப்பா என்ற ஒரு பிம்பத்திற்கு பயந்துதான் எல்லா கதைகளிலும் ஒரு அப்பாவை ஒரு சோடையாக, ஒரு வெளிரிய மனிதராகத்தான் காட்டியிருக்கிறார். கடவுளை கூட்டி வரும் கந்தசாமி பிள்ளை கூட தைரியமான ஆளாக நடந்து வரவில்லை, தயக்கத்தோடு தான் நடந்து வருவராக இருக்கிறார். அவர் காயகல்பத்தை செய்து நித்தியமான ஆய்வினை கடவுளை போல பெற வேண்டும் என்று நினைப்பவர் கூட அன்றாட பிரச்சனைக்குள் அவர் வீட்டிற்குள் அரிசி வரவில்லை, ஜாமான் வரவில்லை என்றுதான் இருக்கிறார். அவர் கடவுளை பார்த்து சொல்லுறார், நீ வீட்டுக்கு வர்றது சரி, ஆனா இந்த அரிசி எல்லாம் அரிசி மூட உண்டாக்குற விந்தையெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அப்ப கடவுளிடம் கூட அன்றாட உலகத்தை, அன்றாட பிரச்சனைகளை மட்டும்தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு எழுத்து முறை, ஒரு சிந்தனை, ஒரு செயல் தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து இருந்து, இது சில நேரங்களில் மிக நுட்பமான அளவுக்கு தனிப்பட்ட கதாபாத்திரங்களுக்குள்ள அந்தரங்கமான மனநிலைகளை வெளிப்படுத்த போறது. மௌனியனுடைய கதைகள் இருக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை. அவர்கள் மனிதர் தானா என்று கூட சந்தேகமா இருக்கு. அவர்கள் ஒரு ஜாடையை போல, ஒரு நிழலை போல, வெறும் மன உருவங்களை போல அழிஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் கதையை சொல்லாமலே கதை நிகழ்வதற்கான மனநிலைகளை மட்டுமே கதையாக இருக்கலாம். அது நமக்கு வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு அதிசயமா இருக்கு. முத்துசாமியினுடைய கதைகளில் வரக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. வண்டி ஓட்டிக்கொண்டு இருவர் போவதை பற்றி முத்துசாமி வந்து ஒரு கதை எழுதியிருக்கார். கதை முழுவதும் வேறு எதுவுமே இல்லை, ஒரு மாட்டு வண்டியை இருவர் ஓட்டிக்கொண்டு ஒரு கிராமத்தினுடைய சாலையில் செல்வது இவ்வளவு விஸ்தாரமாக எழுதப்படுகிறது, ஒரு 6-7 பக்கங்கள் அளவுக்கு. அந்த அளவுக்கு அந்த நிலப்பரப்பும் அந்த வண்டி செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல் மோதி இறங்குவதும் சிறு சிறுக 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 அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படி தமிழ் சிறுகதைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும்போது எனக்கு அப்போது தோன்றியது, தமிழ் சிறுகதை தொடர்ந்து குடும்பத்திற்குள் மட்டும்தான் நீ சொல்லியிருக்கேன். குடும்பம் சந்திக்காத பிரச்சனையை பற்றி தமிழில் அதிகம் கதைகள் குறைவுதான். வேடிக்கையாக சொல்வார்கள், பசுமாட்டை பற்றி எழுது என்றால் தென்னை மரத்தில் அந்த மாடு கட்டப்பட்டிருக்கிறது, தென்னை மரம் வந்து உயர்ந்தது, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கிறது என்று கதை சொல்வார். அது போலதான் பிரபஞ்சத்தை பற்றி கதை எழுது என்று ஆரம்பித்தால், என் வீட்டில் இருந்து அண்ணல் வழியாக திறந்தால் வானம் தெரிகிறது, என் வீட்டில் நானும் என் அப்பாவும் இருக்கிறோம், என் அப்பாவின் பெயர் ராமச்சந்திரன் என்று மறுநிமிடம் ஒரு குடும்ப கதையை ஆரம்பித்திருக்கிறது. தனித்த குடும்பம் சந்திக்காத, குடும்பம் சந்திக்காத என்றால் குடும்பத்திற்குள் சந்திக்காத பிரச்சனைகள் என்ற உலகத்தில் வேறு ஏதாவது இருக்கிறதா என்றால், குடும்பம் சந்திக்காத பிரச்சனைகள் அல்ல, குடும்பம் ஏற்கனவே தீர்மானித்திருந்த தீர்மானித்த வடிவங்களுக்குள் எழுதப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள் பேசிக் கொள்ளாத சங்கதிகள் 100 இருக்கிறது. யாரும் யாருடைய வயதை பற்றியும் குடும்பத்தில் ஒருபோதும் பேசிக் கொள்வதே இல்லை. அப்பா தன்னுடைய வயது ஏறிக்கொண்டிருப்பதை பற்றி ஒருபோதும் மகன்களிடம் விவாதிப்பதில்லை. அம்மா தன்னுடைய காமத்தை பற்றி பிள்ளைகளிடம் ஒருபோதும் பேசியதே இல்லை. ஏகாந்தன் ஒரு கதை எழுதியிருப்பார், ஒரு கர்ப்பிணியான அம்மாவை பார்ப்பதற்கு மகன் வருவான். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் இத்தனை வயதில் அம்மாவிற்கு எதுக்கு கர்ப்பம் என்று ரொம்பவும் குற்றத்தோடும் கேவலத்தோடும் பார்க்கும்போது அவர் சொல்வார், அதுல என்ன இருக்கிறது, நாம் எப்படி பிறந்தோமோ அப்படித்தானே நம்ம அம்மா எப்போதும் கர்ப்பமாக இருக்கிறார், அவளை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வதை விட இதில் என்ன தயக்கம் இருக்கிறது என்று. ஒரு சிறிய தன்னுடைய சொந்த குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை கூட மூடி மறைக்க வேண்டிய, வெளிப்படுத்தக்கூடாது என்று நினைக்கக்கூடிய, ஒழுக்க விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைத்தவராக எழுத்தாளரும் இருந்ததுதான் இதனுடைய தவறு என்று. ஒழுக்க விதிப்புகளுக்கு உட்பட்டு ஒரு சமூக மனிதனாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட வாழ்ந்திருக்கலாம், ஆனால் எழுத்தில் அப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. தசாவஸ்தனுடைய கதையில் வேசியர்கள் வருகிறார்கள், டால்ஸ்டாயினுடைய கதையில் வேசியர்கள் வருகிறார்கள். டால்ஸ்டாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை போல அன்பை பற்றி அத்தனை வரிகள் எழுதியவர், ஆனால் அவருடைய கதைகள் பாதி வேசிகளை பற்றியது, வாழ்க்கையில் இருந்து தடம் புரண்டவர்களை பற்றியது. அண்ணா கரீனா ஒன்றும் வந்து ஒரு தேவதூதன், அவ்வளவு ஒரு சாதாரண பெண், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் தவறுகள் தான், தவறுகளை எப்படி அவள் திருத்திக் கொள்கிறாள் என்பதுதான் அண்ணா கரீன் அண்ணாவாக இருக்கிறது. வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் நம்முடைய மதிப்பீடுகளும் ஒரே போக்கில் இருந்தபோது அது போதுமானது இல்லை. அந்த கதைகள் மட்டும் தமிழ் கதைகள் என்றால் தமிழ் கதைகள் பாதி அளவுதான் சிறந்த கதைகள் என்ற முடிவிற்கு வந்தபோதுதான் இதுக்கு மாற்றாக கதைகள் தேவை என்றது. மாற்றாக கதைகள் தேவை என்றால் தமிழில் அதுக்கான முயற்சிகள் 70களுக்கு பிறகு தொடங்கியது. வண்ணலன் வனதாசன் போன்றவர்கள் எழுத கதைகள் யாவும் குடும்ப கதைகள் அல்ல, லேசாக குடும்பத்தினுடைய பின்னணி இருக்கும். இப்ப எஸ்தர் என்ற ஒரு கதை இருக்குது, எஸ்தர் கதை குடும்பத்தை பற்றியதான், ஆனால் அதில் குடும்பம் மிக முக்கியமானது அல்ல. எஸ்தர் கதை ஒரு ஊர் பஞ்சத்தால் அழிந்து ஊரை விட்டு காலி பண்ணி போகிறவர்கள் கருணையற்றவர்களாக எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றிய கதை. ஆனால் அந்த கதையில் இருட்டை பற்றி ஒரு 2 பக்க அளவுக்கு இருட்டை பற்றி எழுதியிருக்கார். இருட்டு ஏன் இத்தனை பிசுபிசுப்பாக தங்களுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? அந்த பாட்டி இறந்த பின்பு ஒரு நாள் மதியத்தில் பாட்டியினுடைய உடலை எடுத்துக்கொண்டு சவ அடக்கம் செய்வதற்காக 4 பேர் போகும்போது அந்த தெருவில் துணைக்கு செல்வதற்கு கூட யாரும் மற்றவர்களாக நாம் ஆகிவிட்டோம் இல்லையா என்று எஸ்தர் கதையில் வருகிறது. இது போன்ற ஒரு முன் கையெடுப்புகள் தமிழில் 80களில் தொடங்கியது. இந்த கையெடுப்புகளுக்கு பின்பும் கூட ருஷிய இலக்கியத்தினுடைய பாதிப்பு இருக்க வேண்டும். ருஷிய இலக்கியங்களில் இருந்து நுட்பமாக நிலவியலை சித்தரிப்பது அல்லது கதாபாத்திரங்களுடைய வாழ்வு இடத்தை மிக துல்லியமாக சித்தரிப்பது என்ற விவரங்கள் எல்லாம் ருஷிய இலக்கியத்தினுடைய பாதிப்பிலிருந்து தான் தமிழில் உருவாகிறது. இன்னொரு பாதிப்பு இப்போது தொடங்கி இருக்கிறது, அது ருஷிய இலக்கியத்திடமிருந்து அல்ல, தமிழினுடைய செவ்விலக்கியங்களிடமிருந்து. நான் யதார்த்தத்துக்கு திரும்பி இருப்பதாக சொல்வது, நான் யதார்த்தத்துக்கு திரும்பி இருக்கிறேன், நான் யதார்த்தத்துக்கு திரும்பியது முந்தைய யதார்த்தத்துக்கு அல்ல, இந்த யதார்த்தத்துக்கு முந்தைய தமிழ் செவ்விலக்கியங்கள் காட்டிய யதார்த்தத்துக்கு என்றால் தமிழில் ஒரு போக்கு உருவாவதற்கான அவசியமும் தேவையும் இருந்தது என்பதால் தான் ஒரு சிலர் மிக திட்டமிட்டு அல்லது ஒரு கட்டாயமாகவே வேறு வகையான ஒரு எழுத்தை எழுத வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அதுதான் தமிழில் வழக்கமான யதார்த்த கதைகளுக்கு வெளியே எழுதப்பட்ட கதைகள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் நல்ல யதார்த்த கதைகளே தமிழில் குறைவுதான். யதார்த்த கதைகளும் கூட தமிழில் தொடர்ந்து எழுதப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் யதார்த்த கதைகளுக்கு வெளியே அதிகம் கதைகள் தேவை இருக்கக்கூடிய ஒரு சூழல் 90களில் இருந்ததால் அப்படி கதைகள் உருவானது. இரண்டாவது இதை லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களிடம் இருந்து பிரதி எடுத்து அல்லது ஒரு நகல் எடுத்து விட்டார்கள். இதை வேடிக்கையாக நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஒரு எழுத்தாளர் சொன்னார், இவர்கள் எல்லாம் மாந்திரிய கதைகள் எழுதுகிறார்கள் என்று. ஒரு வாசகர் கேட்டால், மாந்திரிய கதைகள் என்றால் என்ன, பேய் வைப்பது பில்லி சூனியம் வைப்பது போலவா என்று. உடனே அவர் சொன்னார், கிட்டத்தட்ட அதே போலதான், வாசகர்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறார்கள் இவர்கள். உண்மையில் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் இது போன்ற வெறும் மாய யதார்த்தத்தை பற்றி மட்டும் எழுதவில்லை. இன்னொன்று, மாய யதார்த்தங்களுக்கு நாம் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் உருவாக்க நினைத்த யதார்த்தத்தை விட்டு விலகிய கதைகள் எல்லாம் நம்மிடம் இருந்து உருவாக வேண்டிய கதைகள் இருக்கு. நாமும் கனவு காண்கிறோம், நம்மிடமும் படிமங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கற்பனா ஜீவராசிகள் இருக்கின்றன. நம்முடைய கடவுள்களில் பாதித்த நம்முடைய கற்பனையினுடைய வெளிப்பாடுகள் தான். கதை இல்லாத கடவுள்களே நமக்கு கிடையாது என்கின்ற அளவுக்கு அவ்வளவு கடவுள்களும் கதையை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கடவுளும் தனக்கு ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார், அந்த வாகனம் ஒரு கற்பனையான ஒரு வடிவம். ஒவ்வொரு கோவிலிலும் கற்பனை விரிந்து கிடைக்கிறது. இவ்வளவு இருக்கும் ஒரு இடத்திலிருந்து லத்தீன் அமெரிக்கானுடைய இலக்கியம் தேவை. மாறாக நான் மாய யதார்த்தத்திற்கு என்னுடைய முன்னோடியாக நினைத்தது விடுகதைகளை தான். சாதாரணமாக நான் சிறுவயதில் என்னிடம் ஒரு விடுகதையை கேட்பார், ஒரு வெள்ளை மண்டபத்தில் மஞ்சள் இளவரசி ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாள், அது என்ன என்று. உடனே முட்டை என்று பதில் சொல்லுவார். இது ஒரு மிகுந்த கற்பனை இல்லையா? இதை மிஞ்சிய ஒரு மாயம் லத்தீன் அமெரிக்காவில் எப்படி இருக்க முடியும்? சாதாரண ஒரு பாட்டியை சொல்கிறாள், பல்லும் இருந்து பசியும் இருப்பதால் சீப்பு தின்கிறது, அது என்ன என்று. சீப்பு என்று மறுநிமிடம் சொல்கிறோம். சீப்பிற்கு பல்லும் இருக்கிறது பசியும் இருக்கிறதால் அது நம்மை தின்கிறது என்று ஒரு சாதாரண பாட்டியிடமிருந்து கற்றுக்கொள்ளாத மாயத்தை லத்தீன் அமெரிக்காவிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக லத்தீன் அமெரிக்காவிடமிருந்து கற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளைப் போலவே உங்கள் வாழ்விடமும் மிக முக்கியமானது. வாழ்விடம் குறித்த பிரங்கை தமிழர்களுக்கு ஆதியில் இருந்தது. சங்க இலக்கியம் யாவும் நம்முடைய வாழ்விடத்தை சார்ந்து, எந்த நிலத்தில் வசிக்கிறோம், அங்கு என்ன பொழுது இருக்கிறது, என்ன உணர்ச்சிக்கு உட்பட்டிருக்கிறோம், எந்த வகையான வாழ்க்கையை மேற்கொள்கிறோம் என்று வாழ்விடம் சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிய பிறகு வாழ்விடத்தை பற்றிய பிரங்கையை நாம் மறந்துவிட்டோம். லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் திரும்ப திரும்ப மிக அழுத்தமாக வாழ்விடம் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கிறது என்பதை எடுத்து சொல்கிறேன். குறிப்பாக மார்க்கர்சனுடைய கதைகள் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டது அந்த வாழை தோட்டங்களும், யாருமற்ற டின் ஷீட் போடப்பட்ட கிராமங்களும், ஒரே பெயரை திரும்ப திரும்ப வீட்டில் வைத்துக் கொண்டு அதே பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும், பன்றி வாளோடு கூட ஒருவன் பிறப்பான் என்று நம்பக்கூடிய வேலைக்காரிகளும், ஆறுடங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் அந்த நிலப்பரப்பினால் தான் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு அதுபோன்ற ஒரு வாழ்விடத்தில் இருந்துதான் தோன்றுகிறது. அவர்கள் முதல் முதலாக ஐசை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அவர்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் ஐசை நேரே பார்த்தவர்களே இல்லை. ஐசை தொட்டு பார்த்து ஒருவன் ஆச்சரியப்படுகிறான், உலகத்தில் இது போன்று கையை வைத்தவுடனே நம்முடைய கையில் வேறு ஒரு உணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதா என்ன. இதற்கு காரணம், அவன் வாழ்விடத்தில் ஒரு ஐசை சந்தித்ததே இல்லை. சிறு வயதில் எனக்கும் அதே போன்ற கனவுகள் வரும். ருஷிய கதைகளை படித்து முடித்துவிட்டு ஏன் என்னுடைய கிராமங்களில் தேவாலயங்கள் இல்லை, அங்கே ஈஸ்டர் மணிகள் அடிக்கவில்லை, ஏன் குதிரைகள் ஓட மறுக்கின்றன, அதுபோல ஒரே இரவில் பனி கொட்டி எல்லா தெருக்களிலும் ஏன் பனி பெய்ய மறுக்கிறது. காரணம், அந்த கற்பனை அதனுடைய வாழ்விடம் சார்ந்தது. அந்த வாழ்விடத்தில் இருப்பது நம் வாழ்விடத்தில் இல்லாதது. ருஷிய கதைகளிடமிருந்து, லத்தீன் அமெரிக்க கதைகளிடமிருந்து கற்றுக்கொண்டதெல்லாம் என்னை சுற்றிய வெயிலை நான் ரசிக்க பழகியதுதான். என்னை சுற்றிய வெக்கையை, என்னை சுற்றிய பனமரத்தை, என்னை சுற்றிய காடைகளை, என்னை சுற்றிய ஒரு கிராமத்தினுடைய தன்மையை, மனிதர்களை, சாதாரண அன்றாட நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும் என்பதுதான் ருஷிய ஒரு லாட்டின் அமெரிக்கன் இலக்கியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதைத்தான், அந்த மாந்திரீகத்தை தான் மார்க்கர்சனுடைய கதையில் வருவது ஒரு பெரிய மாந்திரீகம் அல்ல, பெரிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. ஒரு சிறிய ஒரு பட்டாம்பூச்சி ஒரு மனிதன் போகும் இடத்திற்கெல்லாம் பின்னாடியே வருகிறது, அது கிட்டத்தட்ட அவன் மனதை போல என்று எழுதுகிறார். அவ்வளவுதான் அவர் கிரியேட் செய்யக்கூடிய மேஜிக். அவருடைய கதையில் ஒரே ஒரு வரி வருகிறது, பக்கத்து இன்றைக்கு பனி மூட்டமாக இருக்கிறது, விமானம் கிளம்ப தாமதமாகும் என்று சொல்கிறார். இன்னொரு சொல்ல, இன்று பனி மூட்டம் இன்று அல்ல, இந்த நூற்றாண்டிலேயே மிக அதிகமாக பனி பொழியும் நாள் இன்று. ஒரே ஒரு சொல், இந்த நூற்றாண்டில் என்ற ஒரு சொல்லை சேர்த்தவுடன் இந்த பனி பொழியும் நாள் ஒரு நூற்றாண்டிலேயே மிக முக்கியமான ஒரு நாளாக ஆகிவிடுது. அந்த நாளில் ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குகிறான் என்று ஒரு வரியை எழுதுகிறார். அவர் செய்வது எல்லாம் ஏற்கனவே நம்முடைய கதைகளில் இருந்த ஒரு விஷயத்தை சிறிதளவு மேலேற்றுக் கொள்ளலாம். அது போன்ற ஒரு சிறு சிறு உத்திகளைத்தான் தமிழ் இலக்கியம் மாற்றியிருக்கிறது வந்து அவர்களை நகலெடுக்கிறது. மாறாக நானோ, கோணங்கியோ, ஜெயமோகனோ, ரமேஷ் பிரேமோ எழுதிய கதைகள் முழுவதும் தமிழ் வாழ்வினுடைய, தமிழ் வாழ்க்கையில் புரியாது என்று இதுவரை நாம் விளக்கி இருந்த மர்மங்களை நோக்கித்தான் தந்தது. என் வீட்டில் காணாமல் போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள். என்னுடைய பெரியப்பா ஒரு நாள் என் வீட்டில் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மயில் படத்தை, ஒரு ஓவியாசிரியர் மயில் படத்தை வரைந்து கொண்டிருந்தவர் திடீர் என்று பாதையில் அந்த படத்தை நிறுத்திவிட்டு வெளியே போயிட்டு வரேன் என்று போனவர் 25 வருடங்களாக திரும்பி வரவே இல்லை. என்ன ஆனார்? அந்த படத்தை ஏன் பாதியிலே விட்டுவிட்டு போனார்? அந்த மயில் பாதி வரையாத ஒரு மயில் படம் மனதில் அப்படியே பதிந்திருக்கிறதே, அதுக்கு என்ன காரணம்? அவர் உண்மையில் ஏதாவது சித்தி உள்ளவரா ஞானியா என்றால் அவருக்குள் ஏதோ ஒரு விதமான தேடுதல் இருந்து கொண்டே இருக்கு. திடீரென்று ஒரு நாள் போய்விட்டார். போய்விட்டு ஒரு 10 வருடம் கழித்து என் பெரியம்மா சொல்லியதா அவருக்கு அப்பப்போது இது போல தோன்றும், எங்கேயாவது போயிருக்கிறார், நாங்கள் வெளியே சொன்னதில்லை, திருப்பி வந்துடுவார், ஆனால் இப்போ போயே போயிட்டார். அப்போ என்ன இது? ஒரு மனிதனுடைய ஆத்ம தேடுதல் அல்லது உள்ளுணர்வினுடைய தடத்தில் ஒரு மனிதன் நடக்க தொடங்கும் போது அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி நடந்து போக தொடங்குகிறான். இந்திய வாழ்க்கையில் அநேகமாக எல்லா குடும்பத்திலும் இது போல ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் குடும்பத்தை விட்டு வெளியேறவனாக இருக்கிறான் அல்லது குடும்பத்திற்குள் இருந்து கொண்டே குடும்பத்திற்கு தொடர்பில்லாதவனாக இருக்கிறான். அப்ப இந்த மனிதர்களை எப்படி நீங்கள் உங்கள் எழுத்தில் கொண்டு வருவது? அவர்கள் சாமியார்கள் அல்ல, அவர்கள் துறவி மேற்கொள்ளவில்லை, அவர்கள் ஞானிகள் அல்ல, ஆனால் அவர்கள் உங்களுடைய அன்றாட வாழ்வில் இருந்து மாறுபட்டவர்கள். இவர்களை பற்றி எழுதுவதற்கு ஒரு மாயம் தேவைப்படுகிறது. அவர்கள் எதை தன்னை பறிகொடுத்தார்கள் என்று தெரியாது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு எண்ணெய் கடை செட்டியார் என்னுடைய ஊரில் இருந்தவர் விளக்கை கொளுத்தி வைத்து விளக்கை பார்த்துக் கொண்டே இருப்பார். மாலையானதும் அவர் கடையில் விளக்கை கொளுத்தி வைத்துவிட்டு விளக்கையே ஒரு அரை மணி நேரம் பார்த்துக் கொண்டிருப்பார். நாங்கள் ஏதாவது போய் பொருள் கேட்டால் எங்களை கவனிக்கவே மாட்டார். உலகத்தில் தாம் இதுவரை பார்த்திராத ஒரு பொருளை பார்த்துக் கொண்டிருப்பது போல ஒரு விளக்கை பார்த்துக் கொண்டே இருப்பார். அதில் என்ன உண்மையில் விளக்கை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பின்னாடி அவரை விசாரிக்கும் போது தோன்றியது அவர் ஒரு விதமான தியானத்தை மேற்கொள்வார், அவர் ஒரு விதமான ரகசிய வேட்கையுடையவராக இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தை கடந்து செல்ல வேண்டும் என்ற ரகசிய இச்சை கொண்டிருக்கிறார். இப்படி என்றால் நம் வாழ்க்கையில் நம்மோடு வாழக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நாம் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை, அவர்கள் மாயத்தால் தான் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நகரத்தில் ஒரு பக்கம் சென்னைக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒருவர் தாம்பரத்திலிருந்து வருகிறார் என்றால் அவருக்கு தாம்பரத்தோடு சென்னை முடிந்து விடுது, தாம்பரத்துக்குள் சென்னை வரைக்கும் வந்து திரும்பி வருவது முடிந்து விடுது, ஆவடிக்கு வருவது ஆவடியோடு முடிந்து விடுது, ஆவடிக்கு வருவரும் தாம்பரத்துக்கு வருவரும் கடலை பார்ப்பதே இல்லை. அவர்கள் கடல் இல்லாத ஒரு சென்னையை தான் பார்த்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் கடல் இல்லை, இல்லைன்னா கடல் தேவையில்லை. இது ஒரு மாயம் இல்லையா? நீங்கள் வசிக்கும் ஒரு நகரத்துக்குள் பிரவேசிக்கும் ஒரு நபர் இந்த நகரத்தினுடைய மிக பிரதானமான ஒரு இடம் ஒன்றை பார்க்க தவறுகிறார் அல்லது பார்க்க தேவையற்றதாக நினைத்து போய்விடுகிறார். இதுதான் மாயம் நினைக்கிறேன். இன்னொன்று, மாயம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களோட உடலோடு சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 5 வயதில் பார்த்த எனக்கும் 40 வயதில் பார்க்கும் எனக்கும் உள்ளுணர்வில் எந்த மாற்றமும் தெரியவில்லை, ஆனால் எனக்கு வயதாகிறது என்று சொல்கிறேன். எனக்கு வயதாகிறது என்று உண்மையில் என்னுடைய அப்பாவிடோடு நான் தொடர்புபடுத்தி பார்த்தால் தான் வயதாகிறது. என் பையன் முன்னால் எனக்கு வயதாகிறது. என்னுடைய பள்ளி மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு வயதாகவில்லை, நானும் அவர்களும் ஒரே வயதில் தான் இருக்கிறோம், அவர்களுக்கு எனக்கு வயதானது என்று தோன்றவே இல்லை. என்னுடைய வயது நான் யாரை சந்திக்கிறேனோ அவர்களுக்கு ஏற்ப உருமாறிக்கொண்டே இருக்கிறது. நான் எனக்கு ஒரு வயது இருக்கிறது என்று எப்படி நம்புவது? நான் எந்த வயதில் இருக்கிறேன் என்பது என் எதிரில் யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. 100 வயதுடைய என்னுடைய வீட்டின் வேப்ப மரத்தின் முன்னால் நிற்கும் போது நான் ஒரு சிறுவன் தான், ஆனால் ஒரு சிறுவனின் முன்னால் நிற்கும் போது நான் மிக பழமையானவன். 1000 வருடங்களுக்கு முந்தைய கோயிலுக்கு போகும்போது நான் இன்னும் பிறக்காத ஒரு சிசுதான் என்றால் என்னுடைய வயது என்னுடையது அல்ல, அது தினமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயத்தை யதார்த்தம் என்று எப்படி எளிதாக ஏற்றுக்கொள்வது? இந்த மாயத்தை தான் இந்த கதைகள் உருவாக்க நினைக்கின்றன. இதற்கும் லத்தீன் அமெரிக்க கதைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. லத்தீன் அமெரிக்க கதைகள் இது போன்ற அரசியல் சார்ந்த கதைகளை உருவாக்கப்படும். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்ளலாம், இப்போ போரியிடமிருந்தும் மார்க்கோஸிடமிருந்தும் தமிழ் சிறுகதைகள் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது. உதாரணத்துக்கு, நான் பல ஆண்டுகளாக போரியனுடைய கதைகளை ஒரு பாடத்தை பயில்வதைப் போல கவனமாகவும் தொடர்ந்தும் பயந்து கொண்டே இருக்கிறேன். இதற்கு காரணம் அவர் எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்பதால் மட்டுமல்ல, உரைநடையில் நாம் இதுவரை சொல்லி வந்த தத்துவ பிரச்சனைகளை, விஞ்ஞானத்தை, கணிதத்தை, புரியாமையை அத்தனையும் ஒரு கதைக்குள் ஒருவர் எழுதி அதை தீர்த்து காட்ட முடியும் என்ற ஒரு சவாலை மேற்கொள்கிறார். போரியனுடைய மிக எளிமையான கதை, ஒரு பக்க கதை இருக்கிறது, போர்கேஸ் அண்ட் மீ என்ற ஒரு கதை, நானும் போர்கேயும் என்று ஒரு பக்க கதை இருக்கிறது. இந்த ஒரு பக்க கதையில் ஒன்றுமே இல்லை. போர்கே வந்து ஒரு பட்டியல் தருகிறார், எனக்கு பிடித்தமானவை உலக வரைபடங்கள் அல்லது ஒரு சாயம் போன பழைய பேனா கத்தி மற்றும் ஒரு காஃபி குவளை, இது போல ஒரு 10 விஷயங்களை பட்டியல் தருகிறார். கடைசியில் சொல்கிறார், இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கிறதா அல்லது எழுத்தாளனாக இருக்கக்கூடிய போர்கே என்பவனுக்கு பிடிக்கிறதா என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த எழுத்தாளனான போர்கே தான் என்னை பற்றி எழுதி கொண்டிருக்கிறானா அல்லது நான் தான் ஒரு எழுத்தாளன் என்பவனை உருவாக்கி எழுதி கொண்டிருக்கிறேனா என்று. ஒரு வகையில் பார்த்தால் ஏதோ ஒரு தத்துவத்தை பற்றியோ அபோதியமான விஷயத்தை பற்றியோ பேசுகிறான் என்று தோன்றுகிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் எல்லா தத்துவத்தினுடைய நுட்பங்களையும் எல்லா உயர்ந்த விஷயங்களையும் போர்கே எளிமையாக கதைகளின் மூலம் தீர்க்க முடியும் என்று ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்றால் போர்கேயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது? உங்களுக்கு தெரிந்திருக்கும், போர்கே ஒரு பார்வையற்றவர். மெல்ல தன்னுடைய 20 வயதிலிருந்து பார்வை இழைப்பை தொடங்கி 31 வயதிற்குள் முழுமையாக பார்வையை பறிகொடுத்து 60-50 ஆண்டுகள் அதற்கு பிறகு பார்வையற்றவராகவே வாழ்ந்தார். பார்வையற்றவராக ஒரு தேசிய நூலகத்தினுடைய நூலகராக வேலை செய்தார். அவருடைய வேலை தினமும் அவருக்கு யாராவது ஒருவர் புத்தகம் படித்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை வாசித்து காட்டுவார்கள். அதை பற்றி இவர் கேட்டுக்கொண்டிருப்பார், யாரிடமாவது சொல்வார், எழுதுவார். 50 ஆண்டு காலம் ஒரு இருட்டுக்குள் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய முழு சிந்தனையும் பிரபஞ்சத்தினுடைய எல்லையில்லாத அத்தனை விஷயங்களையும் பற்றியுமே போர்கே எழுதியிருக்கிறார். ஆனால் போர்கேயினுடைய கதையில் எதுவும் 4 பக்கங்கள் 5 பக்கங்களுக்கு மேல் போனது. இன்னும் சொல்ல போனால் போர்கே இந்தியாவை பற்றி அதிகம் கதை எழுதியிருக்கிறார். வேறு எந்த மேற்கத்திய எழுத்தாளரையும் விட மிக அதிகமாக இந்தியாவை பற்றி கதைகள் எழுதியவர் போர்கே தான். போர்கே ஹைதராபாத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கும் என்று ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கதையில் குறிப்பிடுகிறார். அங்கே இந்து முஸ்லீம்களுக்கு கலவரம் நடக்கிறது. இந்த கலவரத்தில் ஒரு தவறாக ஒரு கொலை செய்துவிட்டு ஒரு முஸ்லீம் அங்கே இருக்கக்கூடிய மயானத்தில் ஏறி ஒளிந்து கொள்கிறான். அங்கு வரக்கூடிய தங்க இறந்து போனவர்களுடைய தங்க பல்லை திருடக்கூடிய ஒரு நாடோடி கும்பலை சேர்ந்த ஒருவர் அந்த பல்லை திருடும் போது இவரை பார்த்து விடுகிறார் என்று போர்கேயுடைய ஒரு கதை இருக்குது, அல் முதாசின் அப்படிங்கிற கதையில. அந்த தங்க பல் திருடக்கூடிய ஒரு நாட்டுப்புற அல்லது ஒரு லோக்கல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இளைஞன் பின்னாடி படித்து வந்து ஆங்கில பேராசிரியராகி அவர் ஒரு கதை எழுதும் போது எழுதுகிறார், எங்களை பற்றி பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரே கதை ஸ்பானிய மொழியில் போர்கேயால் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்திய வாழ்க்கையை, இந்தியனுடைய மனதை, இந்தியாவின் இதுவரை நிறைய சொல்லப்படாத அத்தனை விஷயங்களை பற்றியும் போர்கே தன்னுடைய படைப்பில் அவ்வளவு ஆழமாகவும் தீவிரமாகவும் கவலைப்பட்டிருக்கிறார். ராமாயணத்தை பற்றி போர்கே எழுதியிருக்கிறார். புத்தரை பற்றி அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஒரு உரையாற்றியிருக்கிறார். உரை தொடங்குவதே மிக அழகாக இருக்கும். புத்தரை பற்றி உரை தொடங்கும் போது அவர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அல்லது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பௌத்தராக இருப்பதற்கு நீங்கள் இந்த எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருப்பதும் தடை அல்ல. ஏனென்றால் பௌத்தம் ஒரு மதம் அல்ல, பௌத்தம் ஒரு வாழ்க்கை நெறி, பௌத்தம் ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியலை கடைபிடிப்பதற்கு நீங்கள் இந்த எந்த மதத்தில் சேர்ந்தவராகவும் இருக்கலாம் என்று சொல்பவர் ஸ்பானிஷை சேர்ந்த பார்வையற்ற ஜோ ஜிலோயி போர்கே என்ற மனிதன் தான். அவரை நாம் பின்பற்றுவது தவறில்லை என்று என்னை போன்றவர்கள் நினைக்கிறோம். அதனால் தான் அவரை பற்றி நாங்கள் ஒரு புத்தகம் எழுதியோம். உடனே அவர் தமிழுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒருவர் அல்ல, மிக தேவையான தமிழ் மனது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவர் அல்ல. நாம் செவ்விலக்கியங்களை கற்றுக்கொள்ள மறுத்தவர்களாக கடந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறோம். அது தமிழ் செவ்விலக்கியங்களாக இருந்தாலும் சரி, மேற்கத்திய செவ்விலக்கியங்களாக இருந்தாலும் சரி, செவ்விலக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஷேக்ஸ்பியரை படிப்பது என்பது ஒரு வேடிக்கைக்குரிய விஷயமாயிருக்கிறது. இவர் ஷேக்ஸ்பியர் படித்தவர் என்று ஒருவரை கையை சுட்டி காட்டினால் அவர் பிற்போக்கானவர் என்று நாம் நினைப்பவர்களாக இருக்கும். உண்மையில் ஷேக்ஸ்பியரை கற்றுக்கொள்வது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஷேக்ஸ்பியர் ஒரு பிற்போக்கானவரும் அல்ல. ஷேக்ஸ்பியரை கற்றுக்கொள்வதைப் போலவே சிலப்பதிகாரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலப்பதிகாரத்தை கற்றுக்கொண்டவரோ அல்லது வந்து ஒரு நலவன்பாவை படித்தவரோ பண்டிதர் அல்ல. அவர் அது வழியாக ஒரு வாழ்வை பற்றிய ஒரு தீர்க்கமான முடிவுகளை, அலசல்களை, கோட்பாடுகளை பரிசீலனை பண்ணி பார்க்கிறார். ஷேக்ஸ்பியரை வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 100 ஆண்டுகளை கடந்து, வெவ்வேறு மொழிகளை கடந்து, வெவ்வேறு காலகட்டங்களை தாண்டி ஷேக்ஸ்பியரை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு படிப்பதற்கு ஷேக்ஸ்பியரிடம் என்ன இருக்கிறது என்றால் இருந்து கொண்டேதான் இருக்கும். மேக்பெத் என்ற ஒரு புத்தகத்தை பற்றி ஏறத்தாழ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை யாரோ ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சகர் ஒரு புதிய அணுகுமுறை ஒன்றை உருவாக்குகிறார். குரோசாவாவுடைய மேக்பெத்தை, குரோசாவா மேக்பெத்தை படமாக எடுத்தார். மேக்பெத்தை பார்க்கும்போது குரோசாவா ஒரு ஷேக்ஸ்பியரை உருவாக்குகிறார். போர்கேயினுடைய ஒரு வரிதான் வருகிறது, ஷேக்ஸ்பியரிலிருந்து எழுதும் ஒவ்வொருவரும் ஒரு ஷேக்ஸ்பியர் தான், ஏனென்றால் அவர்கள் ஒரு ஷேக்ஸ்பியரை ஷேக்ஸ்பியரிடம் போல உருவாக்கி விடுகிறார்கள். ஏ கே ராமானுஜம் என்ற ஒரு அறிஞரை பார்த்து ஒரு ஆய்வில் கேட்டார்கள், இந்தியாவில் எத்தனை எத்தனை ராமாயணங்கள் இருக்கிறது என்று. அதற்கு அவர் சொன்னார், 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது. பரவலாக தெரியப்பட்ட 1-2 ராமாயணங்களுக்கு வெளியிலும் 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது. எத்தனை மகாபாரதங்கள் இருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மகாபாரதம் இருக்கிறது என்றால் செவ்விலக்கியங்கள் நாம் நினைப்பது போல அவ்வளவு எளிதாக கடந்து வர வேண்டிய புறக்கணிக்க வேண்டிய ஒன்று. செவ்விலங்கியங்களை கற்றுக்கொள்ள அல்லது பயில தொடங்கும் போதுதான் நாம் இலக்கியத்தினுடைய தேர்ந்த நுட்பமான பகுதிக்குள் பிரவேசிக்க தொடங்குகிறோம். அது மகாபாரதமாக இருக்கலாம், ஷேக்ஸ்பியராக இருக்கலாம், டாண்டேயாக இருக்கலாம், அல்லது இலியட் ஒடிசியாக இருக்கலாம், எல்லாமும் தமிழில் படிக்க கிடைக்கிறது. முன் எப்போதும் விட இப்போது தமிழில் வாசிப்பதற்கு இந்த புத்தகங்கள் எல்லாமும் நல்ல பதிப்பாக கிடைக்கிறது. ஆனால் வாசிப்பதற்கு விருப்பமற்றவர்களாக நாம் இருக்கிறோம். என்றால் பிரச்சனை, நாம் எதையும் எளிதாக டிரான் பண்ணி அடையாளம் காட்டி ஒதுக்கி விடுவதற்கு அல்லது அந்த அடையாளத்துக்குள் ஒன்றை நெருங்கி விடுவதற்கு மட்டும்தான் முயற்சி நடக்கிறோம். கற்றுக்கொள்வதற்கான கற்றுக்கொள்வதற்கு தாசாவஸ்தையை பற்றி பக்தீன் என்ற ஒரு ரஷ்ய ஃபார்மலிஸ்ட் மிகப்பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார், தாசாவஸ்தியினுடைய பயட்டிக்ஸ் என்ற புத்தகம். தாசாவஸ்தையை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு அந்த புத்தகம் ஒரு சரியான வழிகாட்டு. அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி தாசாவஸ்தையை பயின்றிருப்பான் என்பதற்கு அந்த விமர்சகன் மீது நமக்கு அவ்வளவு மரியாதை வருகிறது. ஒரு எழுத்தாளனை அல்ல, ஒரு உலகத்தை அவன் உருவாக்கிய ஒரு உலகத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். பக்தினாவது ஒரு இலக்கியவாதி, ஒரு இலக்கிய கர்த்தா தசாவஸ்தியை பற்றி எழுதியிருக்கிறார், பரவாயில்லை என்று விட்டுவிடலாம். மிக முக்கியமான சயின்டிஸ்டான ஐன்ஸ்டீன் தாசாவஸ்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தாசாவஸ்தியின் கேள்விகளும் ஐன்ஸ்டீனின் பதில்களும் என்ற அந்த புத்தகத்திற்கு பெயர். அதில் தாசாவஸ்தி தன்னுடைய நாவல்களில் கதைகளில் கேட்டிருந்த விஞ்ஞானபூர்வமான கேள்விகளுக்கு ஐன்ஸ்டீன் பதில் சொல்கிறார். அந்த பதிலில் பெரும்பான்மையானவர் நாங்கள் சொல்வதைத்தான் தாசாவஸ்தி தன்னுடைய கதைகளில் எழுதியிருக்கிறார். பிரபஞ்சத்தின் இயக்கம் பற்றி எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் தாசாவஸ்தி தன்னுடைய கதைகளில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த புத்தகத்திற்கு மேற்கோளாக ஐன்ஸ்டீனே மாயகோஸ்கினுடைய ஒரு கவிதையை மேற்கோளாக காட்டியிருப்பார், மில்கி வே இஸ் லைக் எ சில்வர் ரிவர் அப்படின்னு மாயகோஸ்கினுடைய ஒரு லைனை தான் இந்த புக்குக்கு மேற்கோள். மில்கி வே எனப்படக்கூடிய பால் வெளி ஒரு வெண்ணிறமானது என்று விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு மாயகோஸ்கியினுடைய கவிதை வரி எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் நாம் கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையும் இல்லை. இன்னொன்று, எவரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன செயல்படுத்துகிறோம் என்பது. உதாரணத்துக்கு நாம் கைவிட்டதுதான் இந்த உலகத்தில் மிக கோலோச்சிக் கொண்டிருக்கிறது. புத்தத்தை நாம் கைவிட்டோம். புத்தம் இந்த உலகத்தினுடைய ஒரு மாற்று வழியாக எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சமண மதத்தினுடைய உயர்ந்த விஷயங்களை நாம் கைவிட்டோம். சமண மதம் இன்று ஒரு வாழ்க்கை நெறியாக பல இடங்களில் பயில தொடங்கியிருக்கிறார்கள். காந்தியை புரிந்து கொள்ளாமல் நாம் இருந்தோம். காந்தியை கொண்டாடுவதற்கு இன்று ஒரு புதிய இளைஞர் கூட்டம் உருவாகியிருக்கிறது. சத்யஜித் ரேயை நாம் ஒரு ஆர்ட் ஃபிலிமேக்கர் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம். சத்யஜித் ரேயின் படங்களை பார்ப்பதற்காக அமெரிக்காவில் இளைஞர்கள் வரிசையில் நிற்க தொடங்குகிறார்கள். என்றால் உலகம் இப்போது நீங்கள் யாரை பார்த்து எதை உருவாக்கினீர்கள் என்று நினைப்பதில்லை. என்ன உருவாக்கி இருக்கிறீர்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றுதான் நினைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளும் பதில், நாம் எங்கிருந்து இதை நகல் எடுக்கிறோம் என்பதல்ல, நம் வாழ்க்கைக்கு அது நெருக்கமாக இருக்கிறதா, எந்த அளவுக்கு இருக்கிறது, எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்று. என்னுடைய கதைகள், கோனிங்கனுடைய கதைகள், ஜெயமோனுடைய கதைகள் மட்டும் தமிழ் வாழ்க்கையை சொல்லவில்லை, எல்லோருடைய கதைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த கதைகளை தாண்டி எங்களுடைய விருப்பங்கள் சார்ந்து நாங்கள் உருவாக்க முயன்ற ஒரு உலகிற்கு தடையாக இருக்க வேண்டாம். அந்த உலகத்தை திறப்பதற்கான கதவுகளை அரசும் அதிகாரமும் ஒழுக்கமும் குடும்ப விதிகளும் விதிக்கும் போது சக எழுத்தாளர்களும் அதுக்கு ஒரு தடையாக இருக்க வேண்டாம் என்பதால் தான் அந்த அளவுக்கு மூர்க்கமாக ஒரு காலகட்டத்தில் நடக்க வேண்டிய அவசியம் உண்டாகும். இன்று அது தேவையில்லை. இன்று அநேகமாக தமிழினுடைய எல்லா இலக்கியவாதிகளுக்குள்ளும் மேற்கத்திய இலக்கிய வாசிப்பு பயிற்சி இருக்கிறது. நல்ல இலக்கியங்களை தேடி பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இருக்கிறது. சக எழுத்தாளர்களை புரிந்து கொள்வதும் பாராட்டுவதற்கும் அநேகமாக தமிழில் எல்லா எழுத்தாளர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இந்த மேடையில் மட்டுமல்ல, நான் பார்க்கும் பல இடங்களிலும் சக எழுத்தாளர்கள் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுக்கு மேல் ஒரு பொறாமை இருந்தாலும் கூட அவனுடைய எழுத்து அந்தரங்கமான முறையில் மிக நன்றாக இருக்கிறது என்று யாரோ ஒருவரிடம் சொல்லத்தான் செய்கிறார். திரும்பவும் தாசாவஸ்தியிடம் இருந்தும் டால்ஸ்டாயிடம் இருந்தும் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். பேரிலக்கியங்களும் செவ்விலக்கியங்களும் தமிழுக்கு தேவை. அது எப்படி கவிதையில் ஒரு உயர்ந்த இடத்தை உருவாக்கியதோ அப்படி ஒரு உயர்ந்த இடம் மீண்டும் தமிழில் உரைநடையின் வழியாக சாத்தியப்படக்கூடுமா என்பதை நோக்கித்தான் பலரும் எழுதிக்கொண்டிருக்கிறோம். இது முழுமையாக வாழ்வை காட்டிவிடும். நிறைய நேரங்களில் என்னுடைய 90 கதைகளை பற்றி பேசும்போதே அவர் சொன்னார், காலவரிசைப்படுத்தப்படவில்லை. எனக்கே தோன்றியது, நான் எழுதிய காலவரிசையில் அதை வைப்பதா, வெளியிட்ட காலவரிசையில் வைப்பதா? வெளியிட்ட காலவரிசை என்னுடையது அல்ல, அது யாரோ ஒரு பதிப்பகத்தினுடைய, யாரோ ஒரு வெளியீட்டாளனுடைய முடிவு. இந்த கதைகளை நான் அவருடைய முடிவின்படி என்னுடைய இதில் வைப்பதா என்னுடைய இதில் வைப்பதா என்றால் குழப்பம் இருக்குது. இரண்டுக்கும் அப்பால் காணாமல் போன கதைகள் ஏராளமாக இருக்குது. இந்த காணாமல் போன கதைகளை எங்கே தேடுவதுன்னு தெரியாது. நிறைய பதிப்பகங்கள் என்னுடைய அனுபவத்தில் 20 கதைகள் வெளியிடுவதற்கு கொடுக்கும்போது 15 கதைகளை வெளியிட்டு விட்டு 5 கதைகளை காணாமல் போட்டுவிடும். என்னுடைய எனக்கு தெரிந்தவரை என்னுடைய பல கதைகள் காணாமல் போயிருக்கின்றன. ஆனால் ஒருவரைக்கு அது மிக சந்தோஷமாக இருக்கிறது. என்றாவது அதை நானே தேடி எடுக்கும் ஒரு வசதி எனக்கு விட்டு வைத்திருக்கின்றன. இப்படி கதைகளை தோக்கும் போது காலவசைப்படி தோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக இல்லை, அதை தோக்குவதற்கான முறைமை இல்லை. தோக்கப்பட வேண்டிய போது வாசிப்பதற்கான ஒரு பயிற்சி, காலவரிசை சார்ந்து வாசிக்கும் ஒரு பழக்கம் நமக்கு இல்லை. சிலப்பதிகார புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்தை பிரட்டும் போது நான் பூம்புகாரில் அமர்ந்து சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு வாரம் தங்கியிருந்து படிக்க தொடங்கினேன். வாசிக்க தொடங்கி முதல் பக்கத்தை பரட்டும் போது மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று வரும்போது, இப்போது சற்று நேரத்திற்கு முன்பு எழுதி வைத்துவிட்டு சென்ற ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை படித்துக் கொண்டிருப்பதுதான் இருக்கிறதே தவிர, இந்த புத்தகத்தில் புத்தகம் ஒரு 9ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தகம் என்பதற்கான சுவடே இல்லை. புத்தகம் உங்களை அதனுடைய காலத்தை நோக்கி ஈர்க்க தொடங்கிவிடுகிறது. புத்தகத்திற்கு பிரவேசத்தை துவங்கிய பிறகு தெளிவான காலம், தெளிவான நிகழ்வுகள் இல்லை. புத்தகமும் உங்களுக்கும் ஒரு இடையராக சம்பாஷணை நடக்கிறது. இந்த சம்பாஷணை உங்களை அழைத்து செல்லும் காலம் நம் காலத்தில் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, கடந்த காலத்திலும் இல்லை. அது ஒரு காலம். அந்த காலத்தை தான் இலக்கியம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது. என்றால் செவ்விலக்கியங்கள் உருவாக்கும் இலக்கிய காலமும் இதுதான். யதார்த்தத்திற்கு திரும்புவது என்பது தவறில்லை. சொல்லப்போனால் வயது ஏற ஏற யதார்த்தம் என்பது அல்ல, வாழ்க்கையை பற்றி நாம் புரிந்து கொண்டிருந்த பல விஷயங்களும் மாறத் தொடங்குகிறது. எதையெல்லாம் நான் செய்யக்கூடாது என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நானே செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு உட்படுகிறேன். உதாரணத்துக்கு, எனக்கு சிறு வயதில் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு என் அப்பா நடந்து வந்தால் பிடிக்காது. ஒவ்வொரு முறையும் அவர் கையை விட்டு விலகுவேன். கை தயவு செய்து என் கையை பிடிக்காமல் நடந்து வாருங்கள் என்று சொல்லுவேன். ஆனால் கையை பிடிக்காமல் நடந்தவரா அவருக்கு பிடிக்காது. கையை பிடித்துக் கொண்டுதான் வருவார். தனியே நின்று கொண்டு பல முறை யோசித்திருக்கிறேன், இதைவிட ஒரு மனிதனை அவமானப்படுத்த முடியாது, இதைவிட ஒரு சிறுவனை ஒருவர் பலவந்தப்படுத்த முடியாது, எதற்காக என்னை இப்படி நடத்துகிறீர்கள் என்று. அப்போது என்னுடைய அப்பாவை பற்றி எனக்கு இருந்த ஒரே துன்பம், அவர் என்னை கடுமையாக நடத்துகிறார் என்று. ஆனால் 20 வருடங்களுக்கு பிறகு என் பையனை அழைத்துக் கொண்டு போகும்போது கையை பிடிக்காமல் நடந்தால் எனக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. கையை பிடிக்காத போது அவன் திரும்பி பார்த்தால் என்னால் என் அப்பாவோடு மிக நெருக்கமாக இருக்க முடிகிறது. கையை பிடிக்காமல் எப்படி ஒரு பையனோடு நடந்து போவது என்று ஒரு அப்பாவினுடைய நிலை சரிதான் என்று தோன்றுகிறது. அந்த கோபம் நிஜமானது அல்ல, அது வயதினுடைய கோபம். அந்த வயது தான் அந்த கோபத்துக்கு சொந்தமே தவிர அந்த மனிதன் அல்ல என்று புரிய தொடங்கிய மறுநிமிடம் அவர் எனக்கு மிக நெருக்கமான ஒரு வகுப்பு தோழனை போல அப்படித்தானே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பையனை சாலையில் அழித்து சொல்லும் போது பொறுப்பற்றவன் அவன் எப்படி முன்னால் தர முடியும்? அவன் கையை பிடித்துக் கொண்டு பத்திரமாக கூட்டி போக வேண்டும் என்று ஒரு அப்பா நினைப்பதுதான் மிக சரி. இப்போது நான் அப்பாவுடைய பக்கம்தான் இருக்கிறேன். 20 வருடங்களுக்கு முன்பு மகனுடைய பக்கம் இருந்தேன். 2 பேருடைய பக்கத்துக்கும் இல்லாமலும் வெளியில் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டு இருப்பவனாகவும் இருக்கிறேன். அந்த பார்த்து கொண்டு இருப்பவனுடைய பெயர் தான் இருக்கான். அவன் இந்த 2 சம்பவங்களையும் பார்த்து வேடிக்கையாக சொல்றான், நீ உன் காலகட்டத்துக்குள் எதையெல்லாம் நம்பினாயோ அதையெல்லாம் மறுதளிப்பாய் என்று. ஏறத்தாழ பைபிளில் வருகிறதில்லையா, இயேசுனுடைய சீடர்கள் இயேசுவை 3 முறை மறுதளிப்பார்கள் என்பது போல, நீ எதை விரும்புகிறாயோ அதை நீயே மறுப்பாய். இலக்கியம் காட்டுவது எல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நெருக்கமானதை பார்க்க தவறுகிறீர்கள் என்பதுதான், பார்க்காமல் கைவிடுகிறீர்கள் என்பதுதான். நான் எவ்வளவோ இடங்களுக்கு சுற்றி வந்தபோது, எவ்வளவோ ஊர் சுற்றிய போதும் நான் தெரிந்து கொண்டது எல்லாம் நம் பக்கத்தில் இருப்பது தெரியாமல் இருக்கிறது என்பதற்கு தான் தூரத்தில் போய் பார்த்துட்டு திரும்பியிருக்கேன். இமயமலைக்கு வந்தபோதுதான் என்னுடைய ஊர் எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்று எனக்கு தெரிஞ்சது. என் ஊரில் இருக்கும் வரை என் ஊர் எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியவே இல்லை. அங்கு இருந்து பார்க்கும்போது அந்த ஊரை நோக்கி போக வேண்டும் என்று ஆசை உண்டு. கடைசியாக ஒரே வருவான், ஊரை விட்டு திரும்பி வருவர்களை பற்றி என்னுடைய கதைகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஊரை விட்டு திரும்பி வருவதில் தொடர்ந்து ஊரில் இருந்து வெளியேறி கொண்டுதான் இருக்கிறோம். முன்பு போல நான் நேற்றுதான் படித்தேன் ஒரு வாக்கியம், வீடு என்பது இன்று நமக்கு ஒரு சொல்லாக மட்டும் எங்கிவிட்டது என்று மிலோட் பாவிக் அப்படிங்கிற சர்வே எழுத்தாளருடைய ஒரு பேட்டியில் ஒரு வரியை சொல்கிறார். வீடு என்ற சொல் ஒரு போன தலைமுறைக்கு ஒரு பெரிய மன உருவம், அதற்குள் அண்ணன் தம்பிகள் அப்பா அம்மாக்கள் சொந்தம் பந்தம் நிறைய நிகழ்வுகள் இருந்தது. இன்று நமக்கு வீடு என்பது வெறும் சொல். நாம் அவசியம் கருதிதான் வீடு திரும்புகிறோம். அவசியம் என்பதால் மட்டும்தான் வீட்டுக்கு திரும்பி போகிறோம். அவசியம் என்பதால் தான் வீட்டை பராமரிக்கிறோம். இல்லாவிட்டால் வீடு அற்றவர்களாக இருக்க தயாராகத்தான் இருக்கிறோம், அல்லது வீடு அற்ற நிலைக்கு தள்ளப்படுவதாக இருக்கிறோம் என்றால் தொடர்ந்து வாழ்க்கை நமக்கு ஒரு நெருக்கடியையும் ஒருவிதமான கட்டுப்பாட்டையும் தந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனை மீறி மீண்டும் தசாவஸ்தியைப் போல கால்சாயைப் போல அன்பையும் கருணையையும் வாழ்வை பற்றிய தீர்க்கமான நிறைய கேள்விகளையும் அதற்கான பதில்களை அல்ல கேள்விகளை முன்வைப்பதுதான் இலக்கியத்தினுடைய நோக்கம் என்று நினைக்கிறேன். எழுத்தாளனிடமிருந்து பயந்துள்ளதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அவனுடைய நினைவுகள். அவனுடைய நினைவுகள் அவனுடைய சொந்த வாழ்வினுடைய நினைவுகள் மட்டுமல்ல, அவன் கண்கள் கண்ட, காதுகள் கேட்ட, உலகத்தில் அவன் மீது பட்ட அத்தனை விஷயங்களுடைய நினைவுகளையும் மட்டும்தான் எழுத்தாளன் வாரி வாரி கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். எழுத்தாளனிடம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் இருக்கிறது, அது பயம். எழுதத் தொடங்கிய நாள் முதல் எல்லா நாட்களிலும் பயம் என் பக்கத்தில் ஒரு சக மனிதனைப் போல அமர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அது பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். அதனோடு சில நேரங்களில் சமரசம் செய்து சொல்கிறேன், சில நேரங்களில் அது என்னை வென்று விடுகிறது, சில நேரங்களில் நான் அதை வென்று விடுகிறேன். இந்த விளையாட்டு தீராமல் நடக்கும் போது வரை எழுதிக்கொண்டே இருக்கிறேன். பயம் தீர்ந்து போனாலோ பயம் இல்லாமல் போனாலோ எழுதுவதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்காது என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.